அதை விட இவர் சொன்னாரு, ஐயா நீ தான் உன் வினைக்கெல்லாம் காரணம், நீ தானே அவரா கொண்டு கொடுத்தாரு, அவரா கொண்டு கொடுத்தாரு. இந்த மாதிரியான ஒரு இல்லத்துல, இந்த மாதிரியான ஒரு சுற்றத்தை, இந்த மாதிரியான ஒரு உறவுகளை, இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவரே தேடி வந்து நம்மள தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தாரா என்ன? நீரானே, நீரே செஞ்சு கொண்டது நீரானே, நமக்குதான் நாம தான் செஞ்சுக்கிட்டது, அவர் ஒன்றும் செய்யல. என்ன பல பிறவிகள்ல செஞ்சதுனால நமக்கு தெரியல, போன போன பிறவியில செஞ்சுட்டு வந்ததுனால நமக்கு தெரியல. இப்போ இதெல்லாம் ஒரு பிறவியில நடந்ததுனால பேரனுக்கு தோல் உறிஞ்சி குழந்தை பிறந்த உடனே ஒரு கன்றினுடைய தோலை உரித்தான், அவருடைய பேரனுடைய குழந்தையினுடைய தோல் உரிக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரிஞ்சது, ஒரு ட்ரெடிஷனுக்குள்ள நடந்தது தெரிஞ்சது. இதே ஒரு ரெண்டு மூணு பிறவிக்கு அப்புறம் நடந்ததுதான் யாருக்கு தெரியும், அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு அப்படின்னு கேட்பாங்க தெரியாதவங்க. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சவங்க இது மாதிரி பண்ணாங்க, அதனால இது நடந்துச்சு இல்லையா? அப்போ ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னா அதுக்கு முன் வினை ஒண்ணு இருக்கணும், அந்த வினை தவறா இருக்குன்னா அதுக்கு நாம மன்னிப்பு கேட்போம், வேற வழி கிடையாது. சுவாமி மன்னிச்சிருவார், சுவாமி மன்னிச்சிருவார். மனுஷன் வேணா மன்னிக்க மாட்டான், சும்மா மன்னிச்சேன் சும்மா பொய் சொல்லுவான், மனுஷன் மன்னிக்க மாட்டான், சுவாமி மன்னிச்சிருவார். எப்போ தெரியுமா? உள்ளன்போடு கேட்டீங்கன்னா, உள்ளன்போடு கேட்டீங்கன்னா சுவாமி மன்னிச்சிருவார், உள்ளன்போடு கேட்டா சுவாமி மன்னிச்சிருவார். கேட்டாச்சு, நீரானே நீல் சடை மேலோர் நிறை ஒன்றை தாரானே, தாரானேனா மாலையை அணிந்தவனே அர்த்தம், நீண்டமான நீளமான கொன்றை மாலைகளை அணிந்தவனே பொருள். எங்க ஐயா சொல்றாரு, தருபவன், வினைகளை கொண்டு வந்து தருபவன். எப்படி தெரியுங்களா? எனக்கு விளக்கம் ரொம்ப அழகா சொன்னாரு. போன பிரகோஷத்தில் நான் பையன் வச்சுட்டு வந்துட்டேங்க, ஒரு அம்மா எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்தாங்க, இந்தாங்க தம்பி உங்கள் பையனை வச்சுட்டீங்க அப்படின்னு. அதுபோல் போன பிறவியில் நாம் செஞ்சு விட்டுட்டு எஸ்கேப்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டோம்ல, எஸ்கேப் ஆக விட மாட்டாராம், அது கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருவாராம். ஏ இது ஒன்றும் குடி, அது மேபி கெட்டதாக இருந்ததுதான் கெட்டது, நல்லதாக இருந்தால் நல்லது. ஓ இந்த பர்ஸில் சில்லற காசு இருந்தது, அவங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க சில்லற காசு, அது எங்கேயாவது ஒரு கோடி ரூபாய் பணமாக இருந்ததுன்னா அதுவும் என்னுடையது, ஏதாவது சாப்பிட்ற பொருள் இருந்தால் அது என்னுடையது. அவங்க எடுத்துட்டு வந்து கொடுக்கறதோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சு, உள்ள என்ன இருக்கு அவங்க அதை பார்க்கல. அதுபோல சுவாமி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டாராம், இந்த அப்படி உன்னோட நீ செஞ்சது இந்த அப்படி அப்படின்னு கொடுத்துருவாராம். அதுக்கப்புறம் சாமி ரொம்ப கணக்குது, அவ்வளோதானே கணக்குதா? இப்போ எங்கள் ஐயா திரும்பவும் சொல்லுவார், 10,000 ரூபாய் பணத்தோட இந்த மாணவியை சுற்றி வரணும்னு என் தலையில் எழுதியிருக்கு, என்ன ஒவ்வொரு ரூபா காயினா நான் தூக்கிக்கிட்டு சுற்றினா என் நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு ரூபா காயினா யோசிச்சு பாருங்க, 1,000 ரூபாய்க்கே தூக்கிட்டு சுத்த முடியாது, ஒரு ஆட்டோ பிடிச்சிடலாமா அப்படின்னு தோணும் எனக்கு. ஆனால் 1,000 ரூபா 10,000 ரூபா 10 நோட்டாக இருந்ததுன்னா எடுத்து வச்சுட்டு சுற்றி வந்துடலாம் இல்லையா? அதுதாங்க வழிபாடு, அதுதான் வழிபாடு. ஆனா நீங்க 10,000 ரூபாயோட சுத்தி வரணுங்கிற உங்க தலையெழுத்துல மாற்றமே கிடையாது. விதி மாறுனா எப்படி தெரியுமா மாறும்? இப்படி இலகுவா மாத்தி கொடுத்துருவாராம் சுவாமி. தாரானே மாலை அணிந்து கொண்டால் எப்படி சுகமாக இருக்குமோ அப்படி தந்து விடுவானா அந்த வினையை, அதனால இறைவனை வணங்குகிறோம். தாரானை தாமரை மேல் அயன் தாம் தொழும் சீரானை, இந்த அடுத்த பிப்ரவரியில வரக்கூடிய சிவராத்திரி கதையை இங்கே ஒரு வார்த்தையை லைட்டாக கோடித்து காட்டிட்டு போதாது ஞான சம்பந்த பெருமான். தாமரை மேல் அயன் தான் தொழும் சீரானி. இன்னொன்று, நம்ம தான் இங்கே போடுறதை அங்கே எடுத்து வைப்போம், அங்கே இருக்கிறத இங்கே எடுத்து வைப்போம், மாற்றி மாற்றி செய்வோம். சுவாமி மாற்றினா செய்யவே மாட்டார், நமக்கு உள்ளதை கரெக்டாக கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துருவார். பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பாராட்டாக இருந்தாலும் சரி, புகழாக இருந்தாலும் சரி, அப்போ யாராவது பிரச்சனைன்னு சொன்னால் கரெக்டாக வந்துருக்குது, நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் மன்னிச்சிரியா அப்படின்னு கேட்டா மன்னிச்சு விட்டுருவது. சீரானே சீர்திகழும் திருக்காராயில் ஊரானே, திருக்காராயில் வசிக்கக்கூடியவனே சொன்னாலே என்பவர் ஊனம் இல்லாதாரே. ஊனமே கிடையாதா? ஊனம்னா நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, உடல் ஊனத்தை ஊனம்னு நினைச்சிட்டு இருக்கோம். உடல் ஊனம் ஒரு ஊனமே கிடையாது, உடல் ஊனம் ஊனமே கிடையாது. வாழ்க்கையில் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஊனம் இருக்கு,
பையன் எக்ஸாம் எழுத போக மாட்டேங்கிறான் சார், பயமா இருக்கு சார். அவனுக்கு என்ன தெரியுமா ஊனம், உள்ளம் ஊனம். அவனுக்கு உள்ளம் ஊனம், எந்த இன்டர்வியூக்குமே போக மாட்டேங்கிறான் சார். அவனுக்கு உள்ளம் ஊனம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஊனம். என்னுடைய மனைவி என்னை விட்டு போயிட்டா சார், இல்லற வாழ்க்கை ஊனம். எனக்கு வீடே அமைய மாட்டேங்குது சார், வீடு ஊனம். உடல் ஊனம் பெருசே இல்லை, உள்ளத்துக்குள்ள ஊனம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளணும். பக்தியில ஊனம் வராமல் பார்த்துக் கொள்ளணும். நான் கபாலிய வழிபடுறேனே, எனக்கு என்ன கிடைக்குது அப்படி நான் நினைச்சேன்னா அது பக்தியில் இருக்கக்கூடிய ஊனம், அது எனக்கு வேண்டாம். எதையாவது கலப்படம் செஞ்சு பொருளை அதிகப்படியா பெறணும்னு சொன்னேன்னா அது வியாபாரத்தில் ஏற்படுகின்ற ஊனம், அது எனக்கு வேண்டாம். அடுத்தவங்களை ஏமாத்தி பொருள் செய்யலாம்னா அது தன ஊனம், அது வேண்டாம். உடம்புல ஊனம் இருந்துட்டு போட்டுங்க, அது வெளிப்பட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், உள்ள ஊனமே அடைய வேணாம். ஊனமான தனத்தை சேர்த்துறாதீங்க, பொருளை அப்படி சேர்த்துறாதீங்க. வேற யாருக்காவது ஊனம் எதிலையாவது இருக்குன்னா பக்தியில ஊனம் வச்சுக்கவே வேணாம். ஊனமான பக்தியை சுவாமி ஏற்றுக்கிறது இல்ல. இதெல்லாம் இருக்கு, என்ன சார் பண்றது? திருக்காராயில் ஊரானே என்பவர் ஊனம் இல்லாதாரே. எனக்கு சில நாள் போகணும், நான் எவ்வளவு நாள் வழிபடுறேன், எனக்கு இன்னும் கபாலி கண்ணே காட்டலையே, கண்ணே திறக்கலையே. கண்ணாயர்நாதருடைய சொல்றாரு, திருக்காராயில் ஊரானே என்பவர் ஊனம் இல்லாதாரே. பக்தியில இருந்தால் வரைக்கும் ஊனத்தோடு தான் வழிபட்டு இருக்கிறோம் நம்ம. எதையாவது தனியா பிரதோஷத்துக்கு வந்தா இந்த துன்பம் போயிடுமா, பிரதோஷத்துக்கு வந்தா அந்த துன்பம் போயிடுமா? அதை விட என்னைக்கு வந்தா செல்வம் கிடைக்கும், என்னைக்கு வந்தா வீடு கிடைக்கும், என்னைக்கு வந்தா மனைவி கிடைப்பா, என்னைக்கு வந்தா குழந்தை பேர் கிடைக்கும், என்னைக்கு வந்தா நகை நட்டு நெக்லஸ் பணம் கிடைக்கும். எங்க ஐயா அஞ்சு சொன்னாரு, அஞ்சே அஞ்சு வார்த்தை தான் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியுதான், காசு பணம் மணி துட்டு துட்டு. பஞ்சாட்சர மந்திரம் எங்கேயா தெரியுதா? அதான் தேவையில் சார், காசு பணம் மணி துட்டு துட்டு. இது எங்கேயா இருக்கா சொல்லுங்க. அந்த ஓம்னம் அது பாடி சொல்லி போறாங்க, அது என்ன கூடவா வரும்போது? ஆனா அது மட்டும்தான் கூட வரும். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொன்னா அது மட்டும் கூட வரும். நான் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் இங்கேயே விட்டுட்டு தான் போயாகணும். சீனாவிலேருந்து ஒரு பெரிய கண்ணாடி கிளாஸை கொண்டு வச்சுட்டேன்னு வைங்க, வீடு கட்டுறேன். சைனீஸ் கிளாஸ் ரொம்ப பிரசித்தமானது, சைனாவிலேருந்து ஒரு கிளாஸ் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். நாளைக்கே நான் கிளம்புறேன். பாவம் சைனாவிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து வச்சாரு, இதை அவரோடையே அஞ்சு வச்சிருவோம். அஞ்சு வச்சிருவாங்களா? அவரு ஞாபகமா நான் வச்சுக்கிறேன்னு அதுக்கு ஒரு சண்டை வந்துடும் வீட்டில். எனக்குதான் அவர் ரொம்ப பிடிக்கும், அதனால என்கிட்ட தான் இருக்கும். அதுல இன்னும் பெரிய கொடுமை என்னன்னா அவர் ஞாபகமா என்கிட்ட இருக்கும், இதுக்கு சண்டை போட்டுக்கிடுவாங்க. அதனால நாம எல்லா பொருளையும் இங்க விட்டுட்டு தான் போகணும். திருக்காராயில் ஊரானே என்பவர் ஊனம் இல்லாதாரே மதியானே. அறிவு உள்ள ஒரு ஆள் சிவபெருமான் மட்டும்தான். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் மதியானேன்னா அவரு சந்திரனை அணிந்து கொண்டிருப்பவர், வளர்வரையை சூடி கொண்டிருப்பவர், அதனால மதியானேன்னு சொல்றாங்கன்னு எங்க ஐயா சொல்றாரு. அறிவு உள்ளவன் அவன் ஒத்தந்தான். ஏன்னா முட்டாள் கடைசியில போற இடத்துக்கு புத்திசாலி முதல்லயே போய் நிற்பான் இல்லையா? இதை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? முட்டாள் கடைசியா போற இடத்துக்கு புத்திசாலி முதல்லயே போய் நிற்பான். எவனா இருந்தாலும் இங்கதான் வந்தாங்க, முதல்லயே மயானத்துக்கு போய் நிக்கிறாரா இல்லையா? அதனால அவர் மதியாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கதான்டா வந்தாங்கணும், வேற எங்க போயிட முடியும்? வரச்சே என்ன இந்த மாதிரி வெள்ளச்சட்டை போட்டு போயிட முடியுமா? வாட்ச் கட்டி போயிட முடியுமா? கேவலம் ஒரு அரணாக கட்டிட்டு போக முடியுமா? புரியுதுவான். அதுவும் தங்கமாவோ வெள்ளியாவோ இருந்ததுன்னா முடிஞ்சது அப்படின்னு. அப்போ மதியானே வரி அறவோடுடன் மத்தம் சேர் விதியானே. விதியை கொண்டு வந்து நம்மிடத்திலே தருகிறான், அந்த விதியை செயல்படுத்துறதும் அவன் தான். அது மாதிரிதான் நம்ம மதி இயங்குதான். இதை ஓபிராட்டி சொல்றான், நம்ம மதி எப்படி இயங்குதான், எப்படி விதி சொல்லுதோ அப்படி இயங்குதான். இப்ப விதி மாறுது நமக்கெல்லாம், இனிமே யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், எது நடந்தாலும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லிடுவோம். நம்ம விதி தானா மாறிடும், நம்ம விதி தானா மாறிடும். ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு விதி மாறிய நிகழ்வை அப்படியே உங்களுக்கு சொல்றேன். நான் நேரம் ஆயிடுச்சு, இருந்தாலும் சொல்லிடுறேன். அந்த நண்பர் கோச்சுப்பாரு, என்ன 2வது பாட்டிலேயே கதை சொல்றீங்க. என்ன தெரியுங்களா செய்தி? ஒரு தொடர்வண்டி நிலையம், ரயிலில் போகணும், பிரயாணப்படணும். நடமாடும் தெய்வமாக நம்மிடத்தில் இருந்த மகாஸ்வாமிகள்கிட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு அவங்க போயிட்டு ஐயா நான் இன்னைக்கு ஊருக்கு புறப்படணும், எனக்கு நீங்கள் கொஞ்சம் அனுமதி கொடுக்கணும் அப்படின்ன உடனே பிரசாதம் கொடுப்பார். விபூதியும் இல்லை குங்குமமும் கொஞ்சம் அக்ஷதியமாக போடுவாங்க, அதை எடுத்துக்கிட்டு வரணும், கையால் தொட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு பேப்பரில் வச்சு இப்படி கொடுப்பாங்க, வாங்கிட்டு வரணும். அப்பா அவர் பேச்செல்லாம் வேறு நிறுத்திட்டார், யாராவது தான் எடுத்து கொடுப்பாங்க, அவர் சும்மா கையால் எங்கேயும் காட்டுவார். அவ்வளோதான் அந்த நேரத்தில் மகாஸ்வாமிகள் என்ன பண்ணிட்டாரு இவருக்கு போன உடனே அப்படின்ட்டு, அப்போ பேச்சை வேறு நிறுத்திவிட்டாரு. வேணாம் அவனை இருக்க சொல்லிவிட்டார், உங்களை பெரியவா இருக்க சொல்றா அப்படின்னு இருக்காரு. இவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரே உதவுதல் தனத்தனம், ஆஃபீஸ்க்கு போட்டதே ஒரு நாள் லீவு, இதோ பக்கத்தில் இருந்து காஞ்சிபுரத்துக்கு போனோமா வந்தோமான்னு வந்துடலாம், அங்கேருந்து இவர் காஞ்சிபுரத்துலேயும் இல்லை பக்கத்தில் ஊருக்கின்னு ஒரு ஊர் அங்கே போய் தெரிஞ்சு வச்சுருக்காரு, முகாம் வச்சுருக்காரு, அங்கேருந்து அங்கே வேறு ட்ராவல் பண்ணி போனோம், சாயங்காலம் ஆயிடுச்சு, சரி சாயங்காலம் அம்மன் பூஜையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தா போக வேண்டாம் இருக்கிறார். இதுக்கு தான் வரவே உள்ள நம்ம உடனே அப்படி ஒரு முடிவு எடுத்துருவோம், எதுக்கு இதெல்லாம் போனாதான பிரச்சனை, போகவே இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இருக்காரு இரவெல்லாம் இருக்கிறாரு, இவங்க கூட வந்தவங்க எல்லாம் உங்களைதான் பெரியவர்கள் சொல்லிக்கிறாரு, நாங்களாம் உங்களுக்கு போறோம், நீங்க இருந்துட்டு வாங்கன்னு வந்த வேலை எடுத்துட்டு புறப்பட்டாங்க. இவர் மட்டும் போகல, காலையில எழுந்த உடனே பெரியவரை பார்த்து கூப்பிட்டு போலாமா இப்போ அப்படின்னாரு. இது எப்பயா அனுப்புவாரு இல்ல இருந்தா என்ன பண்றது, இப்போ மாதிரி தகவல் தொழில்நுட்பம் அப்போ அவ்வளவு வளரலை. ஒரு 10:30 பூஜை எல்லாம் முடிச்ச உடனே சாப்பாடு சாப்பிட்டு திருமணத்தில் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தாரு, கிளம்பலாம் அப்படின்னு உடனே உங்களை பெரியவா சாப்பிட்டு போக சொல்லியிருக்காரு, சாப்பிட்டு கிளம்புறதுக்கு வராரு. அப்போ அங்கே தகவல் வருதான், வேன்ல வந்தவங்க எல்லாம் அடிபட்டுட்டாங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க, நான் காஞ்சிபுரம் மனத்திலேயே இருக்கேன், நமக்கு காலதாமதம் ஆகுது வேணா தோணுமே தவிர நம்மளை பெரிய ஆபத்திலேருந்து காப்பாற்றுறதுக்காக சுவாமி நம்மளை ஒரு சின்ன துன்பத்தை கொண்டு நிறுத்தி வச்சிருக்காங்க, அதனால நம்ம துன்பத்தை துன்பம் 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 சொல்ல வேண்டாம், ஏதோ ஒரு பக்குவப்படுத்துறதுக்காக ஒரு சின்ன துன்பத்தை கொடுத்து பெரிய ஆபத்திலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக இங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. இங்க இருக்கோம்னா வெளியே ஏதோ ஒரு பெரிய துன்பமா இருக்கலாம், அதனால அந்த துன்பத்துல காப்பாற்றுறதுக்காக நம்மளை கொண்டு மடையை இந்த ஆட்டெல்லாம் மந்தையில அடைக்கிற மாதிரி அணைச்சி பெரிய துன்பத்துல இருந்து நம்மளை காப்பாத்திடுறாரு. நாம நினைச்சுக்குவோம் இத்தனை நேரம் இங்கே போனா தோசை ஊற்றிடலாம், டிஃபன் ஆயிருக்கும், நாளைக்கு காலையில ஆபீஸ் போறதுக்கு சீக்கிரமா இருந்திருக்கும், ஆனா அடுத்தடுத்து வர முடிய துன்பங்கள்ல இருந்து காப்பாற்றுவதற்கு ஈசன் கபாலி இப்படி ஒரு வேலையை பண்றாரா, இது விளையாட்டா, விதியாரே விதியுடை வேதியர் தாம் தொழும், வீரர்களுக்கே விதிதான் வேலை செய்யலாம், வேதம் படிக்கின்றவர்களை வேதம் சொல்கின்றவர்களை தவறாக சொல்லவே கூடாது. ஏன் சார் சொல்லக்கூடாது, அவங்க மந்திரத்தை சரியா சொல்லலையே, அதை அவர் பார்த்துருக்கிறார், அதை அவர் பார்த்துருக்கிறார், வாத்தியார் ஒழுங்கா பாடம் நடத்துலன்னு பையன் கேட்க முடியுமா, பையன் சந்தேகத்தை மட்டும் தான் கேட்கலாம், வேற யார் பார்க்கணும், அவரை விட சுப்ரீமா இருக்கக்கூடிய பிரின்சிபல் கேட்கணும் இல்லையா, இல்ல தாளாளம் கேட்கணும், அது போல அவர் கேட்பார், அவர் தான் இங்க பிரின்சிபல், வேதம் சரியா சொல்லலையே அப்படின்னு அவர் கேட்பார், நாமெல்லாம் கேட்டா எஸ்கேப் ஆயிடுவாங்க, அவர் கேட்டா எஸ்கேப் ஆக, அது போல நாம தவறா நடந்தா அவர் நம்மளை கேட்பார். மனிதர்கள் யாராவது கேட்டா நம்ம வந்து நான் இதாக செஞ்சேன், ஏன் சார் காலம் லேட்டா வரீங்க நீங்க ஒருத்தர் கேட்டாங்க, இல்ல சார் லேட்டா வரீங்க எனக்கு மீட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கபாலி கேட்கறாங்க, இங்க உள்ள போய் என்ன சுந்தரராமன் நீங்க ரொம்ப லேட்டா வந்து போல இருக்கேன், மீட்டிங் அவருக்கு தெரியாது அங்க மீட்டிங் நடந்தது, அங்க மீட்டிங்லயே பேசினவர் அவரு தானே உட்காந்து, வேணா வேற ஒரு மனித ரூபத்துல பேசினார் அவ்வளவுதானே, அவருக்கு தெரியல அவர் கேட்க மாட்டேன், அவங்களுக்கு தெரியும், அது போல வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்துட்டு உட்காந்து போவோம், அவங்கள திட்டிட்டு இங்க உட்காந்து போயிடக்கூடாது, அப்ப அவங்களுக்கு தெரியும் நீ இந்த நேரம் அவங்கள திட்டிட்டு இங்க வந்து நிக்கிறியா அப்படின்னு, அவங்கள வாழ்த்திட்டு வேணா போங்க, நல்லா இருக்கும், என்னை திட்டான் நல்லா இருக்கும், என்னோட சொத்தெல்லாம் பிடிக்கிட்டான் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு நல்ல மன நிறைவோடு வாழ்த்தினால், நெதியானே நீர் வயல் சூழ் திருக்காராயில் பதியானே என்பவர் பாவம் இல்லாதாரே, திருக்காராயில் பதியை சேர்ந்தவரேன்னு சொல்லிட்டாலே பாவம் இல்லைன்னு சொல்லி ரெண்டு பாட்டு தான் சொல்லியிருக்கிறேன், இந்த அன்பர் யாரா இருந்தாலும் இருந்தாருனா எனக்கு முகம் மறந்து போச்சு, இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இது 11 பாடல், இதுல ரெண்டு பாடல் தான் சொல்லியிருக்கிறோம், இந்த
இந்த 11வது பாடல்ல இந்த திருக்காராயன் பதியை தொழுகின்றவர்கள் விண்ணுலகை ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி முடிகிறாரு. விதி மாறும்னு சொல்லி முடிகிறாரு. எப்படி விதி மாறும்? விதி மாறாது, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். விதி மாறாது, விதியை அனுபவிப்பதற்கு ஏற்றார் போல மாற்றி விடுவான் இறைவன். அதுதான் உண்மை. விதி மாறும், அனுபவிப்பதற்கு ஏற்றார் போல மாறும் என்பதை சொல்லி இந்த சொற்பொழிவை செயல்படுத்தும் உங்கள் இல்லவும் உள்ளவும் என்றென்றும் மகிழ்வாது வருகின்ற இறைவன் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக நீ உண்டு வழிகின்ற கால் உண்டு வழிகின்ற நிலம் உண்டு பலன் உண்டு நெறியுண்டு துதியுண்டு மதியுண்டு கறிவுண்டு நெறியுண்டு நிலையுண்டு ஊருண்டு பேருண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழவை உணவு உண்டு சாந்தம் உணவு உண்டு வளமும் உண்டு ஏறுண்டு கறியுண்டு வரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.